إن مثل عيسى عند الله كمثل آدم خلقه من تراب ثم قال له كن فيكون. அல்லாஹ் தஆலா அவனது அருள் மறியல் நபியின ஈசா அலி இஸ்லாம் அவர்களை குறித்து இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். இன்ன மசல ஈசா இந்தல்லாஹி கமசலி ஆதம், அல்லாஹ்விடத்தில் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அவர்களுக்கு உதாரணம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை போல. ஹலகஹு மின் துராபின், அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய கரத்தால் படைத்தான், மண்ணால் படைத்தான். சும்ம கால் லஹு குன் ஃபயகூன், அதற்கு பிறகு மண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த உருவத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் நீ ஆகிவிடு என்று, அது ஆகிவிட்டது. ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பாதி மா ஜாஅக மின் அல் இல்ம், இந்த விஷயம் இந்த உண்மை உங்களுக்கு வந்த பிறகும் யார் இதிலே தர்க்கம் செய்கிறார்களோ, ஃபகுல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், தாலவு நாது அபுனா அனா வபுனாக்கும் வனிசா அனா வனிசாக்கும் வான்புசனா வான்புசக்கும், உங்களது ஆண்மக்களையும் எங்களது ஆண்மக்களையும், உங்களது பெண்களையும் எங்களது பெண்களையும், உங்களையும் எங்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். சும்மா நபத்தகில் யார் பொய்யர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா அவருடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக நாம் முபாஹலா செய்து கொள்வோம் என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹிஜ்ரி 9வது ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பு கடிதம் அனுப்பினார்கள். அதில் நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஒன்றே இஸ்லாத்திற்கு வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கம் நிறுவப்பட்டு விட்டது, இந்த அரசாங்கத்திற்கு காப்பு வரி என்ற ஒரு வரி இருக்கிறது, முஸ்லிமாக இணையாதவர்கள் அந்த காப்பு வரியை செலுத்த வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களை கொண்ட தபால் அனுப்பப்பட்டது. அந்த நேரத்தில் யமன் நாட்டில் இருக்கக்கூடிய நஜ்ரான் என்ற பகுதியில் முழுமையாக கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஈசா நபியை அல்லாஹு தஆலாவுடைய மகன் என்பதாக சொல்லிக் கொண்டு வந்தவர்கள், மரியம் அலி இஸ்லாம் அவருடைய அவர்களே அல்லாஹுடைய மனைவி என்பதாக சொன்னவர்கள், இந்த முக்கடவுள் கொள்கை என்ற ஒரு கொள்கையில் உள்ளவர்கள். அவர்கள் ரொம்பவும் செல்வாக்கு மிக்க ஒரு ராஜ்யமாக அவர்கள் அந்த நஜரானில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு கடிதம் போன போது அவர்களில் இருக்கக்கூடிய 60 பேர்கள், அதில் 14 பேர்கள் மத குருமார்கள், மற்ற எஞ்சிய தலைவர்கள்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்தார்கள். அப்ப அசருடைய நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகையை நடத்தி கொண்டிருந்தார்கள். வந்தவர்கள் தொழுகையை முடிந்த உடனேயே ரசூலுல்லாஹ்வை பார்த்து நாங்கள் உங்களிடத்தில் பேச வேண்டும், அதற்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய வழமைப்படி எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி மஸ்ஜித் நபவியில கிபிலா இந்த திசையில இருக்கிறது, மேற்கு திசையில, ஆனால் அவர்கள் வணங்குகிற முறை கிழக்கு திசையை பார்த்திருந்தது. எல்லாருமே தொழுகைக்கு அவர்களுடைய வழக்கப்படி வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கிழக்கு பக்கமாக நின்று வணங்குவதற்கு முற்பட்டார்கள். சஹாபாக்கள் தடுக்க போனார்கள், நம்ம பள்ளிவாசல் வந்து வேற யாராவது வந்து அவங்களுடைய முறைப்படி வணக்கம் செய்யணும்னா உதவுமா? சஹாபாக்கள் தடுக்க போன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க வேண்டாம், விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா அவங்க இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம், பார்க்கலாம், எடுத்த உடனே வன்மையை காட்டிட்டா விரண்டு ஓடிடுவாங்க, அதனால அவங்க முறைப்படி தொழுகட்டும் என்று விட சொல்லி விட்டார்கள். அவர்கள் வணக்கத்தை முடித்தவுடனே ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கொள்கை தவறு என்பதனை சுட்டிக்காட்டி அதிகமான விஷயங்களை சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் ஒன்றும் கிடையாது, அவர் அல்லாஹ்வுடைய நபி, அவரும் ஒரு மனிதர் தான், கடவுளுடைய புதல்வர் இல்லை. மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்வு செய்து தன்னுடைய வலிமையை கருத்து காட்டுவதற்காக வேண்டி அவர்களை பயன்படுத்தினான், அல்லாஹ்வுக்கு மக்களோ மனைவியோ யாருமே கிடையாது என்றெல்லாம் சொன்னார்கள். இப்படி சொல்ல போது அவர்களுக்கு மத்தியில வாக்குவாதம் ஏற்பட்டது. சகாபாக்கள் சொல்கிறார்கள், அவங்க வருகிற போது அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி ஆடைகளை பார்த்ததில்லை, அந்த அளவுக்கு ஆடம்பரமான ஆடைகளை, நீல நீளமான ஆடைகளை அணிந்து கொண்டு தோளிலே துண்டு போட்டு ரொம்ப கம்பீரமாக வந்தார்கள். யாரு எங்கிருந்து வர்றாங்களோ அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி வந்தாங்க, வந்து செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை போட்டு ஒரு முடன்பாடுகளை செய்து கொண்டே வந்தார்கள். அப்ப அவங்க எடுத்து வைத்த வாதம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் அது அப்படி பாருங்க, இன்னைக்கு அப்படியே நடக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அஹலக்னாக்கும், நாம் தான் உங்களை படைத்தோம், நாம் தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறோம், நாம் தான் உங்களை மரணிக்க செய்கிறோம் என்று நாம் நாம் என்று சொல்லுவான். இதுதான் குர்ஆனுடைய வளமை. நான் சொல்றதில்லை, எல்லா வசனங்களிலும் நாம் நாம் என்று பன்மையாக சொல்லுவான். அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லா அவிடத்திலே குர்ஆனில் மட்டுமல்ல இதற்கு முந்தைய வேதங்களிலும், தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களிலும் அல்லாஹ் தஆலா தன்னை குறித்து சொல்லுகிற போது நாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். நாம் என்பது பன்மைக்கு சொல்லுகின்ற வார்த்தை தானே. அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் அவன் நான் என்று சொல்ல வேண்டியதுதானே, நாம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அப்போது ஈசா நபியும் கடவுள், மரியமும் கடவுள், எல்லாத்தையும் சேர்த்துதான் அல்லாஹ் நாம் என்று சொல்லுகிறான் என்று சொன்னார்கள். பொதுவாக ஒரு வார்த்தையினுடைய இலக்கிய சுவையை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி பயன்படுத்துகிற வார்த்தை அது. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா அவன் தன்னை கண்ணியப்படுத்துகிற முறையிலே நாம் என்று சொல்லுகிறானே தவிர அது பன்மைக்குரிய வார்த்தை அல்ல என்பதனை எல்லா காலத்து வேத விளக்க ஞானிகளும் சொல்லிக்கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இப்படி வாதம் செய்தார்கள், அதற்கும் செல்லல்லாஹு விளக்கம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கேட்டார்கள், சரி ஈசா நபி அல்லாஹ்வுடைய குமாரர் இல்லை என்று சொன்னால் அப்ப ஈசா நபிக்கு தந்தை யார் என்று கேட்டார்கள். அது தந்தை யார்? அந்த இவ்வளவு சொன்ன பிறகு என்ன அதில் தான் நிக்கிறான் வர பசங்க? சில பேர் அப்படித்தான், என்னதான் சொன்னாலும் கூட அதற்கு இன்னொரு பதிலை கிடுக்கு பிடியாக போடுவார்களே தவிர அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் யூத கிறிஸ்தருடைய மூளை. இதெல்லாம் எத்தனை சத்தியத்தங்களை எடுத்து சொன்னாலும், எத்தனை ஆதாரங்களை எடுத்து சொன்னாலும் அதுக்கு எப்படி அதை வந்து ரத்து பண்றது, அதை வந்து அந்த வார்த்தை அந்த வாதத்தை எப்படி தடுக்கிறதுங்கிறதுல தான் குறியா இருப்பாங்க. அது மாதிரி இந்த கிறிஸ்தவர்கள் அப்படி கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை சொன்னான், ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறந்தார் என்ற காரணத்திற்காக வேண்டி அவரை நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய மகன் என்று சொல்கிறீர்களே. அப்ப ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தந்தை இருந்தார்களா, தாய் இருந்தார்களா? ஆதம் அலி இஸ்லாத்துக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லையே. அல்லாஹ் அவர்களை மண்ணிலே படைத்து எழுந்திரே என்று சொன்னால் அவர்கள் எழுந்து மனிதராக இந்த உலகத்திலே நடமாடவில்லையா? அப்ப ஈசா நபிக்கு உதாரணம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை போன்றுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் இருந்த அந்த கொள்கை என்னவென்று சொன்னால், ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மரணித்தவர்களை எழுப்பினார்கள், குருடாக இருக்கக்கூடிய பிறவியிலே குருடாக இருக்கக்கூடியவர்களை குணப்படுத்தினார்கள், குஷ்டரோகம் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களுடைய கையால் தடைவிட்டால் குணமாகிவிடும், அதுபோல சின்ன சின்ன பறவைகளை போன்று மண்ணிலே செய்து அதை பறக்க விடுவார்கள். இதெல்லாம் ஈசா நபி செஞ்சாங்க. இதெல்லாம் சொல்லி அவர்கள் கடவுள் என்கின்ற அந்த அம்சத்தை ஈசா நபிக்கு கொடுத்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படியானால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிறந்தார்களே, அது சாத்தியமான விஷயமா? ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கிற சந்திரனை பிறந்தார்களே, இதெல்லாம் மனிதன் செய்கின்ற விஷயமா? அல்லாஹ் தஆலா அந்த நபி என்பதற்கு ஆதாரமாக சில அற்புதங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். அது அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல, அது அல்லாஹ் தஆலாவுடைய சக்திக்கு உட்பட்டது. எனவே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நபிதான் என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இதை செய்கிறானே தவிர, அது அல்லாமல் அவர்கள் தன்னுடைய சுய சக்தியை பயன்படுத்தி இதை செய்வதில்லை என்றெல்லாம் சொல்லி எடுத்து சொன்னார்கள். இந்த வாதங்கள் எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருந்த போதுதான் அல்லாஹ் உங்களை சொல்லி காட்டுகிறான், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. செல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் மூன்று விதமான அம்சங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது, அதனால நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. எல்லா வணிகர்களிடத்திலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். கிறிஸ்தவனத்தில் இருந்த காரணத்தை செல்லல்லாஹு சொன்னார்கள், ஒன்று அல்லாஹ்வுக்கு நீங்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார் என்று அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீர்கள், அது ஒரு தவறு. இரண்டாவது சிலுவையை வணங்குகிறீர்கள், அது ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள், அதை வணங்குகிறீர்கள். மூன்றாவது பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிடுகிறீர்கள். இந்த மூன்றும் உங்களை சத்திய மார்க்கத்தின் பக்கம் வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். முதல்ல தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட செயல்களை விட்டுவிட்டால்தான் அவருக்கு சத்தியம் என்பது விளங்க முடியும். அது வரையில் அவர் விளங்கவே முடியாது எத்தனை ஆதாரங்களை சொன்னாலும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆனில் அதற்கடுத்து சொன்னான், இவர்கள் உங்களது விளக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் இப்படி சொல்லிவிடுங்கள், வாங்க நாங்களும் வர்றோம், நாங்கள் வருகிறோம், எங்களது பிள்ளைகளை எங்களது ஆண்மக்களையும் அழைத்து வருகிறோம், எங்களது பெண்களையும் அழைத்து வருகிறோம், ஒரு இடத்துல ஒன்று கூடுவோம், நீங்களும் வாங்க, அதுபோல எல்லாரும் வாங்க, நாம யார் பொய்யர்களாக இருக்கிறார்களோ யார் அசத்தியவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நாம் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான் என்று நன்றாக தெரியும். அதுல பாதிரிமார்கள் பல பேர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பதற்கு எல்லா அடையாளங்களும் உலகத்தில் இருக்கிறது. ஆனா அவங்களுடைய செல்வாக்கை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி மறுத்து வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன போது எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாங்க போய் ஆலோசனை பண்ணிட்டு வர்றோம்னு சொல்லி போயிட்டாங்க. போயிட்டு மறுநாள் வந்து ரசூலுல்லாஹிடத்துல சொன்னாங்க, இல்ல நாங்க சாப அழைப்புக்கெல்லாம் வரல, எங்களை விட்டுருங்க, நாங்க வந்து ஜிசியா கட்டிக்கிறோம், அந்த காப்பூரி இருக்கிறதே அதை கட்டிக்கிறோம் என்று சொல்லி சமாதானம் செய்து கொண்டு போனார்கள். இங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்பு விடுத்த போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களிலே இருந்த அறிஞர்கள் சொன்னார்கள், அவரை பார்த்த சாதாரண ஆள் மாதிரி தெரியல, அவருடைய முகத்திலேயே அவருடைய நுபுவத்தினுடைய அடையாளம் தெரிகிறது. நாம பாட்டுக்கு அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து சாபத்தை ஏற்றுக்கொள்வதாக நம்மளும் அது மாதிரி சொல்லிட்டோம்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக நாமும் நம்ம சந்ததியினர்களும் மிகப்பெரிய கெடுதிக்கு ஆளாகி விடுவோம். அதனால அவருக்கு சமாதானம் பண்ணிக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லாடத்துல சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, எங்க இடத்துல எங்களது வரியை வசூல் செய்வதற்காக வேண்டி நம்பிக்கையான ஒரு அதிகாரி அனுப்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாலை நேரத்தில் வாங்க, உங்களுக்கு நம்பிக்கையான வலிமையான ஒருவரை நான் உங்களுக்கு அதிகாரியாக அனுப்புகிறேன் என்று சொன்னார்கள். இப்படி சொன்னோட சஹாபாக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ரசூலுல்லாஹி சொன்ன அந்த நம்பிக்கையான ஆளு சக்தி வாய்ந்த ஆள் நாமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. உமருல்லாஹி சொல்கிறார்கள், நான் எப்பவுமே தலைமைத்துவத்துக்கு ஆசைப்படுவதில்லை, ஆனால் அன்றைய தினத்தில ரசூலுல்லா அந்த வார்த்தை சொன்ன போது அது நானாக இருக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன். தொழுகைக்கு எல்லாருக்கும் முன்பாக நான் லோர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு போய்விட்டேன். அங்கே ரசூலுல்லாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தேன், பின்னால முதல் சப்பிலே உட்கார்ந்திருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லோர் தொழுகையில் சலாம் கொடுத்து விட்ட பின்னால் எங்களை யாரையோ தேடுவது போன்றிருந்தது. நான் என்னைத்தான் என்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக என் தலையை அப்படியே உயர்த்தி உயர்த்தி காட்டினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் யாரையோ துளாவிக் கொண்டிருந்தது. கடைசியிலே அங்கே உட்கார்ந்திருந்த ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த அபூபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவர்கள் அவருடைய பெயரை சொல்லி எழுந்திருங்கள் என்று சொன்னார்கள். அபூபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருந்த போது நீங்க அவங்களோட போங்கன்னு சொன்னாங்க. அந்த நஜ்ரான் தேசத்து மக்களோடு நீங்க போங்க, அவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க, அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய வரியை முறையாக அவரிடத்தில் வசூல் செய்யுங்கள், நீதமாக அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அபூபைதா ரலியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த மக்கள் அங்கிருந்து விடைபெற்றார்கள். இப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற விஷயம் இதுதான், உண்மை என்று விளங்கிய பின்னால், இதுதான் சத்தியம் என்று விளங்கிய பின்னால் தயக்கமின்றி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சுபாவம் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பிடிவாதமாக இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது என்று எத்தனை ஆதாரங்களை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது யூதர்களுடைய கிறிஸ்துவுடைய பண்பு என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களும் அப்படித்தான், உண்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விவாதத்திற்கு அழைப்பார்கள். இந்த விவாதத்திற்கு அழைக்கின்ற பாணியே முஸ்லிமுடைய பாணி அல்ல. எந்த காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகட்டும் சஹாபாக்களாகட்டும் மற்ற இமாம்களாகட்டும் யாருமே என்னோட நீங்க விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்ததில்லை. எல்லா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைய அக்கே அதை முஸ்லிம்கள் என்று சொல்லுகிற ஒரு பிரிவினர்கள் விவாதத்துக்கு வர தயாரா என்று போஸ்டர் அடித்து ஓட்டுகிறார்கள். இது முஸ்லிம்களுடைய பண்பு அல்ல. ஆனால் விவாதத்திற்கு அழைத்து விட்டால் அதற்கு போகாமல் இருந்தவர்கள் கூடாது என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவர்கள் அழைத்த போது போனார்கள். அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் மற்றவர்கள் அழைப்பு கொடுத்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லைன்னு சொன்னா அவங்க சொல்றது சத்தியம் என்றாகிவிடும். எனவே அதற்கு மறுப்பு கொடுப்பதற்காக சென்றார்களே தவிர முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து விவாதத்திற்கு அழைத்ததாக வரலாறுகளை பார்க்க முடியாது. இன்றைக்கு என்ன நடக்கிறது, அசத்திய கொள்கையிலே இருந்து கொண்டு விவாதத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். விவாதத்தில் கிடைக்கக்கூடியான கேள்விகளை கேட்டுவிட்டால் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தணறி போய் நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி வெட்கம் இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே பறைசாற்றுகிற நம் சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும், உண்மையை விளங்க வேண்டும் என்கின்ற தேட்டம் இருக்க வேண்டும். சத்தியம் இதுதான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற தேட்டம் இருந்தால்தான் நல்ல நேர்வழி காட்டுவான். அதை விட்டுவிட்டு எதிர்த்தரப்பார்களை மண்ணை கவர் செய்ய வேண்டும், வாயடிக்கை செய்ய வேண்டும் என்ற நோக்கங்களிலே விவாதம் நடத்தப்படுமானால் ஒருபோதும் அவர்கள் நேர்வழியை பெற்றுக் கொள்ளவே முடியாது. இங்கே அந்த கிறிஸ்தவர்கள் பயந்ததை பிற்காலத்திலே வாழ்ந்த வில்லியம் மூர் என்கின்ற வரலாற்று ஆசிரியர், ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற போது எப்போது கிறிஸ்தவர்கள் காப்புவர் கட்டிக்கொள்கிறோம் என்று சொல்லி சமாதானத்துக்கு வந்து விட்டார்களோ அப்போது அவர்களது மதம் அங்கே தரைமட்டமாகிவிட்டது. அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் தான். அவர் எழுதுகிறார், எப்போது அவர்கள் சமாதானத்திற்கு வந்து விட்டார்களோ அப்போது அந்த மதம் அங்கே விழுந்து விட்டது. முகமது சொல்வதுதான் உண்மை. ஈசா நபி என்பவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான், அவர் அல்லாஹ்வுடைய மகன் அல்ல. இந்த கருத்தை குரான் என்ன சொல்கிறதோ அதுதான் உண்மை என்பதாக தன்னுடைய வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இந்த உண்மைகளை விளங்க வேண்டும், உண்மைகளை அறிய வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் அல்லாஹ் நேர்வழியை காட்டி விடுவார். அது அல்லாம சத்தியத்தை விளங்க விடாம நம்ம என்ன என்ன எது தடுக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். எதனால நம்ம சத்தியத்தை வழங்க முடியல அப்படிங்கறத யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிறிஸ்துவ இடத்துல மூன்று காரணங்களை சொன்னது போல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதனால அதை போக விடாம தடுக்குது. அந்த காரணங்களை கலைந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு பாதை வெளிச்சமாகிவிடும், நம்முடைய இருதயம் விரிவடைந்து விடும், உண்மை விளங்குகிற நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். அந்த நிலைக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியை மரபை பின்பற்றி வாழ வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அவருக்குரிய தௌஃபிக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஸ்தவ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.